நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
செய்திச் சுருளில் முதலில் தலைப்புச் செய்திகள். நியூ சவுத் வேல்ஸ் மாநில சுகாதாரத்துறை மன்னிக்க முடியாத பிழைகள் விட்டுள்ளது என்கிறார். ரூபி பிரின்சஸ் உல்லாச கப்பல் விவகாரம் குறித்து நடைபெற்ற சிறப்பு விசாரணை. முதியோர் பராமரிப்பு வசதிகளில் கோவிட் 19 தொற்று ஏற்பட்டால் அதனை சமாளிக்க அரசிடம் திட்டம் இருக்கவில்லை என்ற விமர்சனத்தை நிராகரித்தார் பிரதமர். கோவிட் வைரஸ் தொற்றினால் விக்டோரிய மாநிலத்தில் புதிதாக 14 பேர் இறந்துள்ளார்கள். இறந்தவர்களில் ஒருவரின் வயது 20. இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். கொரோனா வைரஸ் கோவிட் 19 தொற்று நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் பெரிய அளவில் பரவுவதற்கு காரணமாக அமைந்த ரூபி பிரின்சஸ் உல்லாச கப்பல் விவகாரம் குறித்து நடைபெற்ற சிறப்பு விசாரணை ஆணையத்தின் விசாரணை முடிவில் நியூ சவுத் வேல்ஸ் மாநில சுகாதாரத்துறை செய்த பிழைகளை தீவிரமான, மன்னிக்க முடியாத மற்றும் விவரிக்க முடியாத பிழைகள் என்று அந்த விசாரணை குழு பெயரிட்டுள்ளது. ரூபி பிரின்சஸ் உல்லாச கப்பல் மார்ச் 19 தேதி சிட்னியின் சேக்கிலக்கி துறைமுகத்தை வந்தடைந்தது. நோய்வாய்ப்பட்ட அறிகுறிகள் காணப்பட்ட ஏராளமானவர்கள் தரையிறங்க அனுமதிக்கப்பட்டனர். இதனால் நாட்டில் பலருக்கு கொரோனா வைரஸ் கோவிட் 19 தொற்று ஏற்பட்டது. குறைந்தது 22 பேர் இறந்தனர். இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பல தவறான முடிவுகளை எடுத்தார்கள் என்று சிறப்பு விசாரணை ஆணையம் கண்டறிந்தது. மேலும் அந்த உல்லாச கப்பலில் பயணித்த அனைத்து பயணிகளுக்கும் கோவிட் 19 சோதனை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அந்த ஆணையம் விசாரணை முடிவில் கூறியுள்ளது. ரூபி பிரின்சஸ் உல்லாச கப்பல் விவகாரம் குறித்த நியூ சவுத் வேல்ஸ் மாநில காவல்துறையினர் மற்றும் மரண விசாரணை அதிகாரியின் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அவர்களது அறிக்கைகள் வெளியாக குறைந்தது 1 காலமாவது எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதியோர் பராமரிப்பு வசதிகளில் கோவிட் 19 தொற்று ஏற்பட்டால் அதனை சமாளிக்க அரசிடம் திட்டம் இருக்கவில்லை என்ற விமர்சனத்தை பிரதமர் ஸ்காட் மாரிசன் நிராகரித்தார். முதியோர் பராமரிப்பு குறித்து நடைபெற்று வரும் விசாரணையில் கொரோனா வைரஸ் கோவிட் 19 தொற்று நோயை சமாளிக்க அரசு போதுமான தயார் நிலையில் இல்லை என்று வழக்கறிஞர் பீட்டர் ரோசன் கியூசி கருத்து கூறியிருந்தார். கொரோனா வைரஸ் தொற்றினால் நாட்டில் ஏற்பட்டிருக்கும் 375 இறப்புகளில் 200 மேற்பட்டவை முதியோர் பராமரிப்புடன் தொடர்புடையவை. முதியோர் பராமரிப்பு முறைமையில் ஏற்பட்ட தோல்விகளுக்கு வருத்தம் தெரிவித்த பிரதமர் ஸ்காட் மாரிசன் அதனை சமாளிக்க அரசிடம் திட்டம் இல்லை என்ற கருத்தை மறுத்தார்.
You can have a plan. You can do the training, you can provide the funding, all of this has been done. Then you've got to go back and reinforce the plan, and you've got to reinforce the learnings, and you've got to reinforce the training, and that's what's happening. And that has been our process the entire time.
ஆனால் இந்த திட்டம் போதுமானதாக இல்லை என்றும் இந்த துறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டறிய முதியோர் பராமரிப்பை குறிவைத்து ஒரு தேசிய ஒருங்கிணைப்பு குழுவை அவசரமாக உருவாக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் தலைவர் அந்தனி அல்பனீசி அரசிடம் அழைப்பு விடுத்தார்.
The idea that in 2020 someone looking after an elderly sick Australian who has helped build this country has to decide whether they'll use a left glove or a right glove because they can't use both is simply not good enough.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். கொரோனா வைரஸ் தொற்றினால் விக்டோரியா மாநிலத்தில் புதிதாக 14 பேர் இறந்துள்ளார்கள். இறந்தவர்களில் ஒரு 20 வயது இளைஞரும் அடங்குவார். இந்த தொற்றினால் இறந்த மிக குறைந்த வயதுடையவர் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இறந்த மற்றவர்கள் 80 வயதிலிருந்து 90 வயதுடையவர்கள். 12 பேர் முதியோர் பராமரிப்பு நிலையங்களுடன் தொடர்புடையவர்கள். விக்டோரிய மாநிலத்தில் புதிதாக 372 பேருக்கு தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. இதில் 51 பேருக்கு தொற்று எப்படி ஏற்பட்டது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. தொற்று ஏற்படுபவர்களில் 5 பேரில் ஒருவருக்கு தொற்று எப்படி ஏற்பட்டது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று விக்டோரிய மாநில தலைமை சுகாதார அதிகாரி Brett Sutton கூறினார்.
They just simply don't have anyone else in their household who's been unwell. They can't identify anyone in their workplace who's been unwell. The places that they nominate don't have existing cases, clusters, outbreaks. And so we can't determine absolutely where they've got it from.
தொற்று எப்படி ஏற்பட்டது என்பதை கண்டுபிடிக்க முடியாதவர்களில் கணிசமானவர்கள் 20 முதல் 29 வயதுடையவர்கள் என்று அவர் மேலும் கூறினார். ஆனால் விக்டோரிய மாநில இளையோர்கள் விதிகளை மீறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை என்று மாநில பிரீமியர் டேனியல் ஆண்ட்ரூஸ் கூறினார்.
They're the people who are doing the shopping. They're the people who are working in permitted industries and are going out. They're the people who are out and about for lawful reasons as much as they are out and about breaking the rules. So I'm not drawing that conclusion. And my general sense of it is, as I said, that I think that a higher percentage of Victorians are doing the right thing and I'm deeply grateful to them.
நியூசிலாந்து நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று பரவத் தொடங்கிய மார்ச் மாத ஆரம்பத்திலிருந்தே நாடு முழுவதும் கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் 100 நாட்களை கடந்தும் கொரோனா தொற்று இல்லாமல் இருந்தது நாம் அறிந்த செய்தி. ஆனால் நியூசிலாந்து மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக 102 நாட்களுக்கு பின்னர் ஆக்லாந்து நகரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திடீரென ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரை வைரஸ் தாக்கியது எப்படி என்பது பெரும் கேள்வியாக எழுந்துள்ளது. நாட்டில் வைரஸ் தொற்று மீண்டும் பரவியது எப்படி என்பதை கண்டறிவதில் நியூசிலாந்து பிரதமர் ஜசிண்டா ஆர்டன் தலைமையிலான அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. தற்போது உறுதி செய்யப்பட்ட தொற்றுள்ள 29 பேரை ஆராய்ந்ததன் மூலம் வெளிநாடொன்றிலிருந்துதான் தொற்று மீண்டும் ஏற்பட்டுள்ளது என்பதை மரபணு பரிசோதனை மூலம் கண்டறிந்துள்ளதாகவும் புதிய கட்டுப்பாடுகள் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் 2 வார கால கட்டுப்பாடுகள் மூலம் சமூகத்திலிருந்து COVID-19 முற்றாக மீண்டும் அகற்ற முடியும் என்றும் நியூசிலாந்து பிரதமர் ஜசிண்டா ஆர்டன் நம்பிக்கை வெளியிட்டார்.
Our current expectation is that by this time the perimeter of the cluster will be identified, will be isolated, and we can move to level 2 in Auckland with confidence.
நியூசிலாந்தில் கடந்த 48 மணி நேரங்களில் 30,000-க்கும் மேற்பட்ட கொரோனா வைரஸ் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் தொற்று ஏற்பட்டுள்ள 38 பேர் இப்போது முன்னெச்சரிக்கையாக நியூசிலாந்து அரசு நிர்வகிக்கும் தனிமைப்படுத்தலில் உள்ளனர். நாட்டில் இயங்கும் குடியேற்ற தடுப்பு மையங்களின் செயற்பாட்டை பற்றிய ஒரு அறிக்கை வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான 6 மாத காலப்பகுதியில் தடுப்பு காவல் நிலையங்களை கண்காணித்த பின்னர் காமன்வெல்த் ஒம்பட்ஸ்மென் மைக்கேல் மேன்த்ரோப் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்கள் குறித்து கவலை கொண்டுள்ளதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புகலிடக் கோரிக்கையாளர்களை கையாள்வதில் குடியேற்ற முறைமையில் உள்ள குறைபாடுகள் தொடர்கின்றன என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். 12 பரிந்துரைகளை ஒம்பட்ஸ்மென் மைக்கேல் மேன்த்ரோப் வெளியிட்டுள்ளார். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். 1 ஆஸ்திரேலிய டாலர் 71 அமெரிக்க சதங்கள், 131 இலங்கை ரூபாய் 35 சதங்கள், 53 இந்திய ரூபாய் 11 காசுகள், 98 சிங்கப்பூர் சதங்கள், 2.98 மலேசிய ரிங்கிட். செய்திச் சுருளில் இறுதியாக நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் லேசான மழை, புயலடிக்க வாய்ப்புண்டு 20 செல்சியஸ். அடிலைட் ஓரிரு மழை 16 செல்சியஸ். மெல்பர்ன் ஆங்காங்கே மழை பொழியும் 15 செல்சியஸ். ஹோபார்ட் லேசான மழை 15 செல்சியஸ். கேன்பரா லேசான மழை 12 செல்சியஸ். சிட்னி ஓரிரு மழை 19 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் லேசான மழை, புயலடிக்க வாய்ப்புண்டு 24 செல்சியஸ். டாவின் அநேகமாக வெயிலடிக்கும் 32 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.